بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சோதனையை எப்படி எதிர்கொள்வது. ஒரு சோதனையான தலைப்பு தான் இது. சோதனையை எப்படி எதிர்கொள்வது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அத்துணை பேர்களுக்கும் இந்த உலகத்தில் சோதனை தான், அதுல சந்தேகமே இல்லை. அந்த சோதனைகளை எல்லாம் நாம் சாதனை படைக்க வேண்டும். அப்படி அந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி எதிர்கொள்வது, அதற்கு இஸ்லாத்தில் என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னால் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் படித்திட்ட சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹி அஜ்மயின் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைக்கு, அந்த சோதனைகளை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள், அந்த மூலத்துக்கு நாம போயிடுவோம். நானா புதுசா கண்டுபிடிச்சு இப்படி இப்படி வந்தா நீங்க இப்படி சோதனையை எதிர்கொள்ளுங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடி தொடர்புடைய தோழர்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹி அஜ்மயின் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இப்படியெல்லாம் சோதனை எதிர்கொண்டார்கள் என்பதை நம்ம பார்த்துட்டாலே நமக்கு ஓரளவு தீர்வு கிடைச்சிடும். இந்த பிரச்சனைக்கு, இந்த சோதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சரி, அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அதற்கு என்ன வழி? அவர்கள் நம்மளை போன்ற மனிதர்கள் தான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நம்மை விட கரடு முரடான அந்த தோழர்களுடைய முன்னாடி உள்ள வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் பார்த்த பிறகு உள்ள வாழ்க்கையை உரசி பார்ப்பது ஒரு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர்கள் அவர்களோடு ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொண்டார்கள். அதனால் அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை யாராவது நோண்டி பார்த்தார்கள் என்றால், உரசி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அறிவில் ஏற்பட்ட கோளாறு, அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கைக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, இஸ்லாத்திற்கு முன் பின் என்று பிரிக்க வேண்டும். முன்னாடி உள்ள வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது கரடுமுரடான வாழ்க்கை, கரடுமுரடான இதயம் பெற்றவர்கள், நிறைய தவறுகள் செய்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க, தங்களை பற்றி சொல்லும் போது நான் அதிகமாக தவறுகளில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அவர்களே தங்களுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து சொல்றாங்க. எனவே அப்படிப்பட்ட தோழர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை எதிர்கொண்டது எப்படி, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா இல்லையா? அப்ப அதே மாதிரியான ஒரு வழியைத்தான் நாமும் இப்பொழுது பார்க்கணும். பாசத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்புக்குள்ள என்னால போக முடியுமா முடியாதா தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்திடுறேன். அந்த ஒரு சில விஷயங்களே அநேகமா போகுதுன்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தால் அந்த தலைப்புக்குள்ள போவோம், கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள்ள போவோம். ஒரு மணி நேரம் தான், ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா செய்தியும் கொண்டு வந்துடணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த சோதனையை எதிர்கொள்றதுக்கு ஒரு தீர்வை முதல்ல சொல்லிடுவோம். ஏன்னா தீர்வு சொல்றதுக்கு நேரம் கிடைக்கிறது சிரமமா போயிடும். அதனால தீர்வை சொல்லிடுறேன். தீர்வை சொல்லிட்டேன்னு வைங்களேன், சோதனையை எதிர்கொண்டலாம். எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு குரான் சொல்லுகிறது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்வை தான், அந்த கட்டளையை தான் தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்த்து சோதனைகளை எதிர்கொண்டார். அது என்ன தீர்வு? ஒண்ணுமில்லை, என்னுடைய தலைப்புக்கு அப்பாற்பட்ட மாதிரி தெரியும், ஆனா அதான் தலைப்பு. என்ன தீர்வு என்று சொன்னால், இந்த உலகத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். இந்த உலகத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் வர்ற சோதனை எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அதை போதனையாக ஆக்கிக் கொள்ளலாம், சாதனையாக ஆக்கிக் கொள்ளலாம். உலகத்தை தெரியணும். உலகத்தை தெரியாதவர்கள் எல்லாம் சோதனையில் நிச்சயமாக மாட்டிக்கொள்வார். அப்ப நம்ம ஒருத்தர் சோதனையை எதிர்கொள்ள முடியலன்னா அவரு வந்து உலகம் தெரியாதவர் அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், உலகம் தெரியாத ஆட்கள்னு எங்களை பார்த்து சொல்றீங்களே, அது உங்களுக்கு தானே சொல்லுவாங்க உலகம் தெரியாதவங்க. உண்மையிலேயே உலகம் தெரியாதவர்கள் யாரெல்லாம் சோதனையை எதிர்கொள்ள முடியாம இருக்கிறோம் அவர்கள்லாம் உலகம் தெரியாதவர்கள் தான். உலகத்தை நாம் தெரிந்து கொள்ளணும்னா எங்க போய் தெரிந்து கொள்றது? இன்டர்நெட்ல போய் தெரிந்து கொள்றதா, அல்லது உலகளாவிய செய்தித்தாள்களை படித்து உலகத்தை தெரிந்து கொள்றதா? அந்த வகையில நம்மள எல்லோரும் மிகப்பெரிய இடத்தை வகிக்கிறோம். அமெரிக்காவில ஒரு மூலையில ஒரு தெருவுல என்ன இன்னைக்கு நடக்கிறது என்று இங்கிருந்து நாம் தட்டி சொல்ல முடிகிறது. ஆனா நம்ம வீட்டில நாம் இருக்கிற குடியிருப்புக்கு கீழே யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற உலகம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தை முதல்ல தெரியுங்க, உலகத்தை தெரிஞ்சிட்டனா எல்லா சோதனையும் நாம் எதிர்கொள்ளலாம். தோழர்கள் உலகத்தை தெரிந்திருந்தார்கள், அதனால் சோதனைகளை எதிர்கொண்டார்கள், சோதனையில் சாதனை படைத்தார்கள். எப்படி எதிர்கொள்வது, எப்படி உலகத்தை தெரிந்து கொள்வது என்று சொன்னால், குர்ஆன்ல பாத்தீங்கன்னா உலகம் அப்படியே தெரியுது, படம் பிடிச்சு காட்டுறான்ல உலகத்தை பற்றியே அல்லாஹ் பாடமே நடத்துறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு உலகத்தை அப்படியே பாடம் நடத்துகிறார். எனவே உலகத்தை தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் சோதனையை எதிர்கொள்ளலாம். இதுதான் அதற்கு விடை. உலகத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிறான், 57வது அத்தியாயத்தில் 20வது வசனம் நோட் பண்ணிக்கிறங்க நம்பர்களை, போய் நீங்க தனியா உட்கார்ந்து அந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது உலகத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். 57:20 என்ன சொல்றான் பாருங்க, அல்லாஹ் இலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபுன் வலஹுன் வஸீனத்துன் وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار. அல்லாஹ் உலகத்தை பாட நடத்துறார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்களுக்கும். எப்படி சொல்றார் அறிந்து கொள்ளுங்கள், அரபியில் அம்ரு ஃபஅல் என்று சொல்வார், அறிந்து கொள்ளுங்கள். எதை சொல்ற மாதிரி இருக்குன்னா, அல்லாஹ் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினான். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று பயன்படுத்திய அதே வார்த்தையை எதற்கு பயன்படுத்துறான் தெரியுமா? உலகத்தை தெரிந்து கொள்றது அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறான். அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் உலகத்தை பத்தி பாடம் நடத்துறான்? உலகத்தை தெரிஞ்சிட்டா உலகத்தில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளையும் நாம் தாங்கிக் கொள்ள முடியும். தோழர்கள் அப்படித்தான் தாங்கி கொண்டார். இந்த உலகம் அறிந்து கொள்ளுங்கள், உலகத்தை பற்றி லைப், இந்த உலகம் வீணானது, விளையாட்டுக்குரியது. மட்டுமல்ல, இந்த உலகம் அலங்காரமானது அப்படிங்கிற கவர்ச்சிகரமான உலகம் இது. இந்த உலகத்தினுடைய அலங்காரம் நம்மை பிடித்து இழுக்கிறது, கவர்ச்சி அப்படியே சுண்டி இழுக்கிறது. அதனால் நாம் சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் நாம் தோத்து விடுகிறோம். அந்த சோதனைக்கு அடிமைப்பட்டு உலகத்தினுடைய இன்பமே பெரியதென நம்பி விடுகிறோம். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் அலங்காரமானது, கவர்ச்சிகரமானது. உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரமும் சரி, குழந்தை செல்வங்களும் சரி, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை பாராட்டக்கூடியதாக அமைந்து விட்டது. இதான் உலகம் அப்படின்னு அல்லாஹ் இந்த உலகத்தை முதல்ல அறிமுகப்படுத்தான். அறிமுகப்படுத்திட்டு அடுத்து என்ன கேட்கிறான் பாருங்க. இந்த உலகத்துக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் உதாரணம் சொல்றான். நீங்க பார்க்கிற கவர்ச்சி, நீங்க பார்க்கிற குழந்தை செல்வங்கள், நீங்க பார்க்கிற பொருளாதார செல்வங்கள், நீங்க பார்க்கிற ஆடம்பரமான வாழ்க்கை, கவர்ச்சிகரமான வாழ்க்கை, இத்துணைக்கும் சேர்த்து அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். என்ன உதாரணம் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்க பக்கத்துல சலசலப்பு கூடுதலா தெரியுது. நீங்க பயான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நம்ம இங்க பயான் பண்ண முடியாது. எப்படி? உங்க பயானை நாங்க கேட்கறதா, அல்லது எங்க பயான் நீங்க கேட்கறீங்களா? எனவே பாசத்திற்குரிய தாய்மார்களே, நேரங்களை வீணடிக்காமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. இந்த கவர்ச்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பொருளாதார வசதி, அதே மாதிரி உலகத்தினுடைய இன்பம், கவர்ச்சி, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். உலகத்திற்கு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரே முறை குரான் தான். அல்லாஹ் தான் உதாரணம், படைச்ச ரபுல்லாஹே உதாரணம் சொல்றான். இந்த எல்லா இன்பத்திற்கும் உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்ற உதாரணம், இந்த உலகத்திற்கு மொத்த இன்பத்திற்கு உதாரணம் பெய்கின்ற மழைக்கு உதாரணமாக இருக்கிறது. மழை பெய்கிறது, அதன் மூலமாக விவசாயம் வளர்ந்து பொற்பூண்டுகள்லாம் பசுமையா இருக்கு. விவசாயி அந்த பசுமையை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைகிறான். நாளைக்கு அறுவடை செய்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி விடுவோம் சொல்லி மாலையில பார்த்துட்டு வீட்டுல வந்து துயில் கொள்றார், தூங்குறார். தூங்கிட்டு காலையில போய் அறுக்க போறார், அத்துணையும் கரிந்து நாசமா போய் அப்படி சருகுகளாக மாறி இருக்கிறது. நேற்று பசுமை, இன்று காய்ந்து சருகளா போச்சு. இது எப்படியோ, இதுதான் மொத்த உலகத்தினுடைய நிலை. இப்படித்தான், இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி புரிஞ்சிட்டா நம்ம தவறு செய்வோமா? இப்படி புரிஞ்சிட்டா உலகத்தினுடைய இன்பத்திற்கு அடிமைப்பட்டு போவோமா? உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளை பெருசா எடுத்துக்கொண்டு நாம் கொள்கை மாறி போவோமா? உலகத்தினுடைய இன்பம் தான் பெருசு நினைப்போமா? அந்த இன்பத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்ட உதாரணம் இதான் உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுவான். கரிந்து சாம்பலா போய் ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சு பாருங்க. அது மாதிரிதாங்க மொத்த உலகமும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பன்மையா சொல்றான். எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க, இதாங்க உலகம். இந்த உலகம் இதுக்குத்தான் இவ்வளவு பாடுபடுறோமா?
இந்த உலகத்துக்கு தான் வேண்டி எங்களுடைய விலை மதிப்பு முடியாது மதிக்க முடியாத ஈமான கூட இழந்துடுறோமா? இந்த ஈமானுக்காக வேண்டிதான் அல்லாவுக்கு மாறு செய்கிறோமா? இந்த ஈமா இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டிதான் நாம் எல்லாத்தையும் விட்டு நம்முடைய ஈமானை கூட இழக்க செய்கிறோமா? அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தினுடைய இன்பத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக ஆகிவிடும். இதைத்தான் அல்லாஹ் தனது திருமறையில நபிகள் நான் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இது மாதிரி பாடம் நடத்தினான். சரி, இதே மாதிரி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். துனியான்னு சொல்லி எடுத்து பாருங்க, எல்லாத்திலும் அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுவான். இந்த துனியா ஒண்ணும் இல்லை, இந்த துனியாவோட இன்பங்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடியதுதான் அப்படின்னு உலகத்தை புரிந்து கொள்ளுங்க. சரி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தோழர்களுக்கு பாடம் நடத்துறாங்க, உலகத்தை பத்தி ரசூலுல்லாஹும் பாடம் நடத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் 2742 ஹதீஸ், 2742 ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன துன்யா ஹல்வத்துன் கதிரா, இந்த உலகம் என்பது ஹல்வத்துன் கதிரா அப்படிங்கிறாங்க. ஹல்வாண்டா அரபு நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், ஹல்வாண்டா என்னது, ஹல்வால இருந்து வந்தது ஹல்வாங்கிறது. அது ஹல்வாண்டு கடைசியில் நம்ம நாட்டுக்கு இந்த ஹல்வாங்கிற அரபி வார்த்தை அங்க போய் அல்வாவை மாறி போச்சு. உண்மையில அரபிலிருந்து வந்தது, அரபி தான் செம்மொழி, தமிழ் தான் பின்னாடி வந்ததுதான். அப்ப ஹல்வத்தும் ஹதீரா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் என்பது ஹல்வா மாதிரியா சொல்லில் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் பதிவு, துனியாவை பற்றி ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில தோழர்களுக்கு உலகத்தை பத்தியே பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த தோழர்கள் வரக்கூடிய அத்துணை சோதனைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். உலகத்தினுடைய இன்பத்தை எல்லாம் அனுபவித்த அந்த தோழர்கள் ஒரு காலத்தில் உலகம்தான் சதா என்று இருந்தவர்கள், இந்த தண்ணி அல்ல அந்த தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது என்று எண்ணிருந்த அந்த தோழர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய உலகத்தை பற்றி நடத்திய பாடம் தான் அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கு. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹல்வத்துன் ஹதீரா, இந்த உலகம் என்பது இனிமையானது சுகமானது, இந்த ஹல்வா மாதிரி இருக்கிறது, ஹுதரா பசுமையானது, இந்த உலகம் கவர்ச்சிகரமானது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீங்க எப்படி இருக்கணுமா? எங்கு பார்த்தாலும் இனிமே, எங்கு பார்த்தாலும் பசுமை பார்க்கிறமா இல்லையா? வீட்டை விட்டு வெளியில போனா நம்ம நாட்டை பொறுத்தவரையில வெளியே போனாலும் பிரச்சனை. சரி, வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அப்படின்னு வந்தாலும் கூட வீட்டுக்குள்ளேயும் தொலைக்காட்சி ரீதியாக நமக்கு தொல்லைகள், அதிலும் நம்முடைய பாசத்திற்குரிய தாய்மார்கள் அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை. இதுதான் உலகம். இது எங்க போனாலும் இந்த ஹல்வாவும் கதிராவும் கண்டிப்பா இருக்குண்டாங்க. கவர்ச்சி, ஒரு இனிமை, ஒரு சுகம், இதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி சுகத்திலேயே உங்களை அல்லாஹ் விட்டுட்டான்னு நினைச்சீங்களா? இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதியாக அமைத்திருக்கிறான். இங்க இனிமை, இங்கு சுகம், இங்க பசுமை, இதற்கு மத்தியில இங்கிட்டு கவர்ச்சி, இதற்கு மத்தியில அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறான். எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், காந்த மாதிரி இழுக்கிறது கவர்ச்சிகளும் இனிமையும் பசுமையும். நீங்கள் எப்படி இருக்கணும் என்றால் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்துக்கு பிரதிநிதி அனுப்பிட்டு அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க எப்படி கைஃபத் அமலுன், எப்படி இந்த உலகத்தில் நடந்து கொள்றீங்க அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இந்த உலகத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், இப்படி அறிந்துட்டா நம்ம பாவம் செய்வோமா? இப்படி இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொண்டால் வட்டிக்கு போவோமா, ஏமாத்துவோமா, அல்லாஹ் மறந்து இந்த உலகத்தில் வாழுவோமா? ஏன் அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு இப்படி பாடம் நடத்தினார். பாருங்கள், உங்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபத்தக்கு துனியா, ஃபத்தக்குல்லான்னு சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஃபத்தக்குல்லா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற அதே வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் போடுறாங்க, ஃபத்தக்கு துனியா, இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் பயப்படுற மாதிரி இந்த உலகத்தை பயந்து, உலகத்தை பயப்படுற உலகத்தை தெரிஞ்சாதான் பயப்பட முடியும். உலகத்துல இன்னொன்னு சொன்னாங்க, ஃபத்தக்கு நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அவங்களும் டேஞ்சர் தான், இந்த உலகமும் டேஞ்சர். ஃபத்தக்கு நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவ்வளவு ஃபிச்சனா ஆரம்ப சோதனையை இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட சோதனை பெண்களின் மூலமாகத்தான். எனவே அவர்கள்ட்டையும் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், ஆண்களை நீங்கள் எச்சரிக்கையா இருங்க பெண்கள் விஷயத்தில், அவர்களின் மூலமாக வழிகேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டோம். நபியல்லா சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒரு கட்டத்தில், நான் நரகத்தை உத்து பார்த்தேன், இத்தனை அத்து நார நரகத்தை உத்து பார்த்தேன். முஸ்லிம்ங்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அங்கு அதிகமானவர்கள் பெண்கள் தான் இருந்தார்கள் அப்படின்னு பெண்களுக்கு பயான் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அந்த செய்தி. அங்கிருந்த ஒரு கருத்தை பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெண்ணாக பிறந்துட்ட பாவமா நரகத்தில் அதிகமா இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. அல்லாவுக்கு மாறு செய்துட்டோமா அல்லாஹுடைய தூதரே, என்ன காரணம்? துடிக்கிறாங்க பெண்கள், அந்த பெண்கள் நரகத்துக்கு அதிகமா நீங்க தான் இருப்பீங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்கள் துடித்து கேட்கிறாங்க, எக்ஃபுர் நபில்லா, அல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டோமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, எக்ஃபுர் நல் அஷீர, உங்களுடைய கணவன்மாருக்கு மாறு செய்றீங்க அப்படின்னாங்க. கணவன்மாருக்கு மாறு செய்யணும், கணவன் அடிக்கிறது வெளியே விரட்டி விடுறது அப்படியா? இல்ல. என்ன அர்த்தம்? புகாரியில ஹதீஸ் தெளிவா வந்திருக்கு. என்ன மாறு செய்யறாங்கன்னா, கணவன்மார்கள் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால உழைத்து கொடுக்கறாங்க, உழைத்து உழைத்து ஓடா போய் இருந்தாங்கன்னு மனைவிட்ட கொடுக்கறாங்க, பாசமா வாங்கிட்டு நல்ல அனுபவிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, ஒரு கட்டத்துல கொஞ்சம் சம்பளம் குறைஞ்சு போகும், அல்லது நாட்டுக்கே போற மாதிரி ஒரு சூழல், அப்படி வரும்போது இதே சொகுசை அவங்க கேட்பாங்க. கேட்கும் போது இவரால் வாங்கி கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறையா ஏதாவது வாங்கி கொடுக்கறான்னு வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்ற மாதிரி ஹதீஸ்ல இல்லாட்டாலும் ஹதீஸ்ல உள்ள விளக்கத்துக்கு விரிவுரை அவ்வளவுதான், ஹதீஸ் எப்படி இருக்குன்னு அது அப்புறம் சொல்றேன். அப்போ நாம கொடுக்கறது காண இல்ல, அவங்க எதிர்பார்க்கறது காண இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அங்க வெளிநாட்டில் இருக்கும் போது ஒரு 1000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க, வெளிநாடு அடைப்பட்ட உடனே ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார், ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருப்பார். அவங்க விரும்பிய பட்டை கேட்கிறாங்க, இவர் கொடுக்க முடியல, பொருளாதாரம் அப்படி நெருக்கடியா இருக்கு. உடனே அந்த பெண்கள் சொல்வாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஹதீஸுக்கு வந்துருங்க, மா ரஐது கைரன் கத் அப்படின்றாங்க, உன் மூலமா நான் என்ன சுகத்தை அனுபவித்தேன், ஒரு கேள்வி கேட்டோம், இதனால நரகத்துக்கு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை திருமணம் பண்ணி நான் என்ன சுகத்தை பெற்றேன், பார் பக்கத்து வீட்டுக்காரரை பார், உன்னோடு படிச்சவன் தானே, அல்லது உன்னோட மார்க் குறைய வாங்கினவன் தானே, அவனுக்கு சம்பாதிச்சு அவன் பொண்டாட்டிக்கு அழகு போல கொடுக்க முடிகிறது, உனக்கு ஏன் தர முடியவில்லை? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை கட்டிக்கிட்டு வேற எவனோ கட்டி இருக்கலாமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு அப்படித்தான் முடிவெடுக்க முடியும், புகாரிகள் இருக்கிறது, எடுத்து பார்த்துக்கொள். உன்னை திருமணம் பண்ணி எந்த சுகத்தையும் பெறவில்லை, ஒரே அடி அடிச்சிடறான். அதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது என்னாச்சு? ஆக அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை பெண்கள் வழிகெடுத்துருவாங்க. நம்ம இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு அவங்க காலத்தை ஓட்டோம் என்று சொன்னால், இருக்கிறது காணாது, வட்டிக்கு போற மாதிரி சூழலை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் வட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம நாடுகள்ல சதவீதத்தால் கூடுதலா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. என்ன காரணம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வட்டி வாங்கினாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பேட்டி கண்டா, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கல, அது முதல்ல வாங்கலாம வாங்கக்கூடாது, வேற விஷயம், அதுக்கு வாங்கல, எதுக்கு தெரியுமா வாங்கினாங்க? வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு, வீட்டுக்கு ஃபிரிட்ஜ் வாங்கறதுக்கு, வீட்டுக்கு பாத்ரூமுக்கு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு, வீட்டுல அலங்காரம் செய்வதற்கு. ஏ என்ன காரணம்? மனைவி சொல்லிட்டாங்க. ஏ பக்கத்தை விட அப்படி இருக்குதான் அதனால, அல்லது எழுத்த விட அப்படி இருக்குதான் அதனால. இப்ப இவர் கெட்டு போனது யாரால? அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களையும் பயந்து கொள்ளுங்க. அவல் ஃபித்னா பனி இஸ்ராயில் கானத் ஃபி நிஸா கமா கல் அலைஹி ஸலாத்து வஸலாம், அது பெண்கள் தான் காரணம் என்று சொன்னார். அதனாலேயே நரகத்துக்கு போறாங்க, அல்லாஹ்வுக்குலாம் மாறு செய்யல. அல்லாஹ் தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, பயான கேட்பாங்க, இரவு தொழுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா இதுல மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிணக்கு, அதனால் ஏற்பட்ட விளைவு என்று நபிகள் நான் செல்லால சொல்லி, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், உலகத்துல இந்த ரெண்டையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நான். இதுல எல்லாம் நாம வெற்றி பெற்றுட்டா நமக்கு வர்ற சோதனை ஈஸியாயிரும், சோதனையை நாம் சாதனை படைத்து விடலாம். அதனால தான் இதையெல்லாம் நபிகள் நான் செல்லால சொல்லும் நமக்கு சொல்லித்தரான். அடுத்து பாருங்க, துனியாவை பற்றி ரசூலுல்லாஹ் இன்னும் அறிமுகப்படுத்துறான். தோழர்கள் ஏன் இப்படி இருந்தாங்கன்னா இதுதான் காரணம். ருசுல்லா சொல்றாங்க, மத்துனியா ஃபில் ஆகிரா, இந்த உலகத்துக்கும் மறுமைக்கு மத்தியில ருசுல்லா சொல்லாச உதாரணம் சொல்றாங்க. உலகத்தினுடைய இன்பம் மறுமையினுடைய இன்பம் ரெண்டை ஒப்பிட்டு சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய மொத்த இன்பமும் கடலுக்குள் வேலை விட்டு வெளியில் எடுத்தா எத்தனை சொட்டு தண்ணி விழும்? ஒரு ரெண்டு சொட்டு. விரல் காஞ்சி போயிருந்தா ஒரு ஒரு சொட்டு விழும். கொஞ்சம் ஈர நினைப்பா இருந்தா ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி விடும். இதுதான் உலகத்தினுடைய மொத்த இன்பமும் என்று நபியல் நாசல்லா சொல்ற உலகத்தினுடைய மொத்த இன்பமும் ஆகிரத்தை கவனிக்கும் போது இவ்வளவுதான். ஆக இப்படிப்பட்ட துனியா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா இந்த செய்தி எங்க வருதுன்னா திருமீதி முஸ்லீம் என்கிற கிரந்தத்தில் 2658 ஹதீஸாக இடம்பெறுகிறது. பாசத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி அறிமுகப்படுத்த தோழர்கள்ட்ட போய் ஒரு முறை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக விஷயத்துல எப்படி இருந்துக்கிறனோ அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தை நீங்கள் உலகத்தில் வாழும்போது ஒரு வழிபோக்கர மாதிரி இருந்து கொள்ளுங்கள். இப்படிதான் அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறோமா? இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கர் மாதிரி இருந்து கொள்ளுங்கள், அது அல்லது ஒரு நிழல் தரக்கூடிய மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள். அது வேற பக்கம் வெயில் அடிக்கும் போது அந்த நிழல் இன்னொரு பக்கம் சாய்ந்து விடும். இதுதான் மொத்த உலகத்தினுடைய கால அளவு, அவ்வளவுதான். இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இந்த உலகத்தை சுற்றியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாடங்கள் அமைந்தன. இன்னும் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடை வீதிக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, தோழர்கள் ஒன்னா சேர்ந்து போறாங்க. போகும்போது அங்க ஒரு ஆடு ஒண்ணு செத்து கிடக்குது, ஆட்டு குட்டி செத்து கிடந்தவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய காதை அப்படி லைட்டா தூக்கிட்டு கேக்குறாங்க, இதுல இதை வந்து யாராவது உங்களை யாராவது நேசிப்பீங்களா, உங்களை யாருக்காவது இது இதன் பக்கம் தேவை இருக்குதா அப்படின்னு தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப தோழர்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மெலிந்து நலிந்து போன அதுவும் இறந்துட்ட ஒரு மிருகம், இதை யாரு எடுப்பா, இது மேல யாரு பிரியப்படுவா? ஒரு காலம் உயிரா இருந்தாலும் கூட இது அவ்வளவு பெரிய விலை மதிப்புள்ள ஒரு ஆடு இல்லை, இது ஏன்னா ரொம்ப நோஞ்சானா இருக்குது. அப்படி உயிரா இருந்தாலும் பரவாயில்லை, பயனுள்ளதாக இருக்கும். இது இறந்து போனதை யாரு விரும்புவா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லவ் கான ஹய்யன் கான, இது வந்து உண்மையிலேயே உயிரா இருந்தாலும் கூட பெருமதி இல்லைன்னு சொல்றீங்களே, அப்படியானால் ஃவல்லாஹி லித்துனியா அஹ்வனு அலல்லாஹ், அல்லாஹிடத்தில் இந்த உலகம் என்பது இந்த மிருக செத்து கிடக்குது பாருங்க, இது எப்படி பயனற்றது என்று சொல்றீங்களோ, இது எப்படி விருப்பம் இல்லை என்று சொல்றீங்களோ, இது எப்படி செத்த பிணம் என்று சொல்றீங்களோ, அது மாதிரி தான் அல்லாஹிடத்தில் இந்த மொத்த உலகம் அப்படித்தான். இப்படி நினைத்துக் கொள்ளணுமா உலகத்தை? இப்படிலாம் நினைச்சேன்னு சொன்னா நம்ம தப்பு செய்வோமா? இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சோதனைகளுக்கெல்லாம் வழியாக அமைத்து கொடுத்தது. இதுதான் இதைத்தான் தோழர்களும் அப்படியே புரிந்து கொண்டார்கள். இந்த செய்தி நசா என்கிற முஸ்லீம் என்கிற கிரந்தத்தில் 2957 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு விதத்தில் தான் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தினுடைய இன்பத்திற்கும் மறுமையினுடைய இன்பத்திற்கும் இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க. உலகத்தில் ஒரு மனிதன் நிறைய இன்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறான், அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் சோதனை என்றால் என்னண்டே தெரியாது, அவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கிறான். பட்டினிக்கு என்ன கலர் என்றே தெரியாது, வறுமைக்கு என்ன கலர் என்றே தெரியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. ஒரு நாள் கூட கஷ்டப்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட ஒருவன், ஒரு அடியான். இந்த அடியான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கான உலகத்தில் வாழவும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துட்டே இருக்கிறான். இவன் நால மறுமையில அல்லாஹ் மறுமையில எழுப்பி அவனை நிப்பாட்டி என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நரகத்துல ஒரு முக்கு முக்கிட்டு வெளியில எடுத்துருவான். எடுத்துட்டு நரகத்துல போடுறது இல்ல, ஒரு முக்கு முக்கிட்டு நரகத்துல ஒரு முக்கு முக்கிட்டு வெளியே எடுத்து அவனை பார்த்து கேட்பானா, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஹல் மர்ற அலைக்க போசா உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்காவது சிரமம் கஷ்டமும் பட்டிருக்கிறாயா என்று கேட்பானாம். உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது உனக்கு நெருக்கடி ஏற்பட்டதா என்று கேட்பானாம். உடனே அவன் சொல்வானா, அல்லாவே நான் உலகத்தில் வாழும் பொழுது எந்த இன்பத்தையும் நான் பெறவில்லை என்று சொல்வான். ஆனா உலகத்தில் வாழும்போது பெரிய அளவுல இருந்தவன், அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்றான், எந்த இன்பத்தையும் நான் பெறவே இல்லை. அப்ப என்ன பொய்யா சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் கொடுத்தாங்க, அவன் உலகத்தில் பெற்றிட்ட அவ்வளவு இன்பங்களும் சுவைகளும் நரகத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு வெளியே எடுத்த காரணத்தால் அந்த இன்பங்களை எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி நரகத்தினுடைய கொடுமை அமைந்து விட்டது. அதனால தான் அப்படி சொன்னான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். அப்போ இப்படி இந்த உலகத்தினுடைய மொத்த இன்பம் என்பது மறுமையினுடைய வேதனையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவனால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது, மறந்து போற அளவுக்கு அதனுடைய சோதனை கடுமையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். அதே மாதிரி இன்னொரு அடியார், இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டது. இன்னொரு அடியார், அவர் யார் என்றால், உலகத்தில் வறுமை கஷ்டம் பிரச்சனை வாழ்க்கையிலேயே பிரச்சனை பிரச்சனையே வாழ்க்கை என்கிற மாதிரி ஒரு மனிதர். ஆனா அல்லாஹ் பயந்து அல்லாஹுக்காக வேண்டி உலகத்தில் பயந்து வாழக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தை உண்மையா புரிஞ்சு வாழ்றார். மறுமையில் இவரும் கொண்டு வரப்படுவார். இவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு வெளியே எடுத்துருவான். எடுத்துட்டு அவரை பார்த்து கேட்பான், உனக்கு உலகத்தில் வாழும் போது ஏதாவது கஷ்டம் தெரிஞ்சதா, ஏதாவது இன்பத்தை நீ பார்த்தது உண்டா அப்படின்னு கேட்பான். அவர் சொல்லுவார், நான் உலகத்தில் ஒரு காலமும் நான் கஷ்டத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஒரு காலமும் பார்த்ததே இல்லை அப்படின்பான். என்ன இவர் உலகத்தில் வாழும் போதே கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருந்தாரு, செழிப்பையே பார்த்தது இல்லையே, ஏன் இப்படி சொல்கிறார், பொய்யா சொல்கிறார்? இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க, இல்லை, அவர் உலகத்தில் பட்ட அத்துணை கஷ்டங்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு நிமிஷம் முக்கிட்டு வெளியே எடுத்த அந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் அந்த கஷ்டங்களை எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி ஆகிவிட்டது. அவ்வளவு சிறப்புக்குரிய இன்பம் அந்த ஒரு நிமிடத்தில் அவருக்கு கிடைத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்து, இதுதான் உலகத்தினுடைய கஷ்டமும் மறுமையினுடைய இன்பமும், மறுமையினுடைய கஷ்டமும் உலகத்தினுடைய இன்பம் என்று இப்படியாக விளக்கம் கொடுத்து, இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று இப்படி உலகத்தை பற்றியான பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி இன்னும் சொன்னார்கள். ஒரு தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்ன அதிகமா நேசிக்கணும், அல்லாஹ்வுக்கு நான் நேசத்துக்குரியவனா இருக்கணும், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களே அப்படின்னா, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழும்போது பற்றற்றவனாக வாழ்ந்து கொள். உலகமே, அதாவது உலகத்தில் வாழும் பொழுது உலகமே தேவையில்லைன்னு வாழ்றது இல்ல, உலகத்திலேயே வாழணும். நீ இந்த உலகத்தினுடைய இன்பங்களையும் நீ சுவைக்கணும், உலகத்தில் இன்பத்தை பெறுவதற்காக உழைக்கணும். அதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யவில்லை. எதை செய்தாலும் இது நிரந்தரமானது இல்லை, மறுமைக்காக வேண்டி நாம் இவைகளை எல்லாம் செய்கிறோம். நமக்கென்று ஒரு சோதனை வரும் பொழுது, ஈமானா இஸ்லாமா சோதனையா என்று வரும் பொழுது, எங்களுக்கு ஈமான் தான் பெருசு என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திராணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் அற்பமானது என்று புரிந்து கொள். அப்படி புரிந்து கொண்டால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான், நீ அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜால 476வது ஹதீஸாக இருந்திருக்கு. எனவே ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகம் அறிந்து கொள்ளுங்கள், உலகம் சபிக்கப்பட்டு விட்டது, உலகம் சபிக்க சாபத்துக்குரியது, 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 மூணு தடவை சொல்றாங்க. அப்படித்தான் இந்த உலகத்தை நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும், உலகத்தினுடைய இன்பத்திலே மூழ்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த உலகத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார். சரி, இப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாங்க பாபு, அதையும் பார்க்கணும். உலகத்துக்கு மட்டும் உபதேசம், ஊருக்கு உபதேசம் தனக்கு இல்லை என்கிற மாதிரி இருந்தார்களா, அதையும் பார்க்கிறோம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இப்னு ஹிப்பான் என்கிற கிரந்தத்தில் இங்க செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. வர்றாங்க, வந்தா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓலப்பாயில தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் கத்தாப் வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிட்டு இருக்க காட்சியை பார்த்து அழுதுட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அழுகிறாங்க, அழுத உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிக்கிறாங்க. அவங்களுடைய மேனியில அடையாளங்களை பார்த்துட்டு அவருக்கு கண்ணீர் வருது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வரும்போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா வ கைசர் வஹும் அலா குஃப்ர் யனாமூனா அலல் ஹரீர் வ திபாஜ் வ ஹலல் ஃபர்ஷ் வ அன்த யா ரசூலல்லாஹ் வ ஹபீபல்லாஹ் வ அவ்வல் துஃப்தஹ் லக் அல் ஜன்னா வ தனாமு அலல் ஹஸீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கிஸ்ரா மன்னரையும் அதே மாதிரி கைசர் மன்னனையும் பார்த்திருக்கிறேன், அவர்களெல்லாம் உறங்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் பட்டாடை விரித்து தன்னுடைய மேனியில் எந்த உராய்ப்பும் ஏற்படாமல் சொகுசாக உறங்குவதை பார்க்கிறேன். அதே மாதிரி அவர்கள் இனிமையான விரிப்புகளை விரித்து இருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் இறை மறுப்பாளராக இருக்கிறார்கள். யார சூழல்லா அந்த யார சூழல்லா, நீங்கள் அல்லாஹுடைய தூதரா இருக்கிறீங்க, அல்லாஹுடைய நேசரா இருக்கிறீங்க, சொர்க்கத்தில் முதலாவது வாயில் திறக்கப்படுறது அது உங்களுக்காக வேண்டிதான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அல்லாஹுடைய தூதரே, நீங்க அலல் ஹசீர், நீங்க இந்த மாதிரியான ஓலைப்பாயிலா படுக்கணும். அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி தரேன், அதை விரிச்சு படுங்க அல்லாஹுடைய தூதரே அப்படின்னு சொல்லும் பொழுது, இறை தூதர் சல்லா அலி சொல்லம், இதுல என்ன தப்பு இருக்குது, வாங்கி படுத்துட்டு போலாம் தானே, ஒருத்தர் தர்றாங்க போது வாங்கிக்கிறது என்ன தப்பு இருக்குது. சல்லா அலி சொல்லம் அப்படி எந்திரிச்சு உட்கார்றாங்க. இதான் இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் பிறருக்கு பண்ணிய உபதேசம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து காமிக்கிறார். உட்கார்ந்துட்டு என்னத்தை பேசுறாங்க தெரியுமா, எனக்கு வேணாம்னு சொல்லல, அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, அங்கேயும் உலகத்தை தான் சொல்றாங்க, மாலி ஒளி துனியா மாலி ஒளி துனியா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வந்துருச்சு இந்த உலகம், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழுகிறேன் என்று சொன்னா, இந்த உலகம் என்பது ஒரு நிழல், அதுவும் கூட எப்படிப்பட்ட நிழல், அது நிரந்தரமாக இருக்கிற நிழல், கொஞ்ச நேரம் இருக்கு சாய்ந்து போ அவ்வளவுதான். இப்படித்தான் இந்த உலகத்தினுடைய மொத்த வாழ்க்கை அப்படித்தான் நினைக்கிறேன், ஒரு வழிபோக்கனாக நினைக்கிறேன் இந்த உலகத்திலே. எனவே ஐநூறுக்காரனாக நினைக்கிறேன் இந்த உலகத்திலே. இப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா, எனக்குன்னு நான் சொந்தமா ஒரு பில்டிங்க வாங்கி, அல்லது நான் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு வாரத்துக்காக வேண்டி நான் சொந்தமா பில்டிங் வாங்கி அதற்கு எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சா, நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க, ஜாகிலா இருப்பான் போல தெரியுது. ஒரு வாரம் பேச்சுக்கு பெரிய பில்டிங் எல்லாம் வாங்கி சொந்தமா வாங்கி இருக்கிறான் அப்படிதானே சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த உலக வாழ்க்கை எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்படி வந்துட்டு போற மாதிரி. இதுக்கு எப்படி நம்ம தயாரிப்புகள் கூடுதல் கவனம் எடுக்க மாட்டோம், அதே மாதிரி மொத்த உலக வாழ்க்கை அவங்க அப்படி கவனம் எடுக்கல, இருந்தா எடுத்துக்கிறோம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க விட்டுருங்க. அப்படி செஞ்சு பாருங்க, நமக்கு வர்ற சோதனையெல்லாம் சாதனையா மாறிடும். இதுதான் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொன்ன தீர்வு. இதுதான் இந்த செய்தி கூட இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு சஹிஹான செய்தியாக. அதே மாதிரி திருமிதியில வேறு மாதிரியான தகவலோடு பதிவு செய்யப்பட்டு திருமிதி நம்பர் தர்றேன், 2377 ஹதீஸ் நம்பர் 2377. பாருங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவங்க மனைவி வீட்டில் போய் படுக்கிறதுக்கு போறாங்க. அப்போ போகும்பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இந்த ஈச்சப்பாயில படுத்து அவங்களுடைய மேனியில வரி விழுவதை பார்த்து பொறுத்து கொள்ளாத அந்த மனைவி ரசூலுல்லாஹி மேல ஏற்பட்ட அன்பால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பழைய துணி கிழிந்த துணிகள் எல்லாம் போட்டு ஒரு மெத்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு படுக்க வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க அன்னைக்கு. அடுத்த நாள் மனைவி கிட்ட கேக்குறாங்க, எனக்கு அன்னைக்கு போட்ட மாதிரி படுக்கையா போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லிட்டு அந்த மாதிரி படுக்கை எனக்கு போட்டுறாதீங்க, ஏன் தெரியுமா, நான் அந்த மாதிரி படுக்கையில் ஒரு சின்ன சொகுசை பார்க்கிறேன், அதனால எனக்கு இரவு தொழுகைக்கு எழுந்திருக்க கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். பார்த்தீங்களா, இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை சொல்லல, இரவு தொழுகைக்கு தஹஜ்ஜத் தொழுகைக்கு. நம்ம படுக்கிற படுக்கையெல்லாம் அப்படி ஃபஜ்ருக்கு எப்படி வந்து வர முடியும், கொஞ்சம் அந்த கிழிசலான துணியில போட்டு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அது பெரிய சொகுசெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கொஞ்சம் சொகுசு தெரிஞ்சிருச்சு, அதனால எனக்கு இரவு தொழுகைக்கு எழுந்திருக்க சிரமமாயிருச்சு, அந்த மாதிரி படுக்கை கூட எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட மனிதர் உலகத்தில் வந்த சோதனை எல்லாம் எப்படிங்க எதிர்கொள்வார், ஒண்ணு இல்ல பிஸ்கட் நொறுக்கி தள்ளிட்டு ஊதி விட்டுட்டு போயிருவாங்க. இப்படித்தான் தோழர்களும் வளர்க்கப்பட்டார்கள். இப்படித்தான் அந்த தோழர்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார். அதனாலதான் இப்னு உமர் சொன்னாங்க ஒரு கட்டத்தில் வந்து எல்லா அனுபவமா நீங்கள் காலை பொழுதில் இருக்கும் பொழுது மாலை பொழுதை எதிர்பார்க்காது, மாலை பொழுதில் இருக்கும் போது காலை பொழுதை எதிர்பார்க்காது. இப்ப இருக்கிறோம், நமக்கு கால நாளை காலை இல்ல அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் நினைச்சா தப்பு செய்வானா? நாளைக்கு தான் இருக்க முகத்தா போயிட்டா அப்படி இருக்கும். அடுத்தவன் பொருளை திருடி உள்ள வச்சுக்கிறானா? வைக்க மாட்டான். அடுத்தவன் திருடி வச்சிருந்தாலும் கூட கொடுத்துருவோம், ஏன்னா நாளைக்கு இருக்க மாட்டோம்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி புரிஞ்சிருந்தாங்க இந்த உலகத்தை. அப்ப வரக்கூடிய சோதனை எதுவா இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் ஆயிரும். இப்படித்தான் நாம் உலகத்தை புரிந்து கொள்ள. இந்த செய்தி எங்க இருக்குது? புகாரியில 6416 செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே பாசத்திற்குரியவர்களே, இப்படி வளர்க்கப்பட்ட தோழர்களுடைய நிலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களம், தோழர்கள்லாம் கூடி நிக்கிறாங்க. யாரும் அந்த போர்க்களத்துக்கு உள்ள போறதுக்கு இல்ல, அப்படியே கூடி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்துல் அர்த். நீங்கள் எல்லாரும் எழுந்து வானம் பூமி இவைகளை உள்ளடக்கி கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்கு விரைந்து செல்லுங்கள் அப்படின்னாங்க. வானத்தையும் பூமியையும் உள்ள வச்சிடலாம், அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இப்படி சொன்ன உடனே ஒரு தோழர் பேரிச்சம்பழத்தை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்திருக்கிறாங்க. அதை கிழித்து ஒரு சின்ன துண்டு தான் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருந்தோம், தூக்கி வீசிட்டு போர்க்களத்துக்குள்ள போறாங்க. அப்போ அங்க கேக்குறாங்க, இது சாப்பிட்டுட்டு போலாமேன்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, லைன் ஹத்தா அகுல ஹாதிஹி தம்ராத் இன்னஹா ஹயாத்துன் தவீலா லஇஷ்து ஹயாத்துன் தவீலா. நான் இந்த சிறிய பேரித்தம்பழத்தை திங்கிறதுக்கு கூட நேரத்தை எடுத்துக் கொள்வதை நான் நீண்ட காலம் உலகத்தில் வாழ்வதாக கருதி கொள்கிறேன். சின்ன பேரிச்சம்பழ துண்டை சாப்பிட்டு முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? அந்த ஒரு நிமிடம் என்பது சொர்க்கத்திற்கு நான் போக வேண்டும் என்கிறதை கவனிக்கும் பொழுது நீண்ட நேரம் நீண்ட காலம் உலகத்தில் வசித்ததாக கருதுகிறேன். அதனால அந்த துப்பிட்டு உடனே போனேன் அப்படியே சொல்லிட்டு உள்ள போனாங்க. அந்த போர்க்களத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு தன்மை வருகிறது என்று சொன்னால் எதனால வருது? லஹயாத்துன் தௌயிலா, இந்த உலகத்தில் நான் வாழுவது நீண்ட காலம், சுருக்கத்துக்கு போகாம வாழ்ந்துருவனோ என்கிற பயம் எனக்கு ஏற்படுது. ஆக இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை புரிஞ்சுகிட்டா தான், உலகத்தினுடைய சிரமங்களை புரிந்து கொண்டால் தான் இப்படிப்பட்ட தியாகத்திற்கு நம்மால் முடியும். அதனால தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உஹத் போர்க்களத்தில் அவருடைய சகோதரோடு போறார். ஜெயித் என்று நினைக்கிறார் அவருடைய சகோதரர். வரலாற்றில் ரெண்டு வகையான பெயர்கள், ஜெயித் என்று ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறது. உமர் கத்தாப் தன்னுடைய சகோதரன் ஜெயிதோடு உஹது போர்க்களத்துக்கு போறாங்க. போன இடத்துல ஜெயித் ஷஹீதாக்கப்பட்டார் உஹது போர்க்களத்தில். ஆனால் உமர் கத்தாபும் உயிரோடு வர்றாங்க. வந்தாங்கன்னு அழுகிறாங்க. தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் உமர் அழுகிறீங்க? நீங்க வீரமான ஆட்சி, உங்களுடைய சகோதரன் இறந்து போனதை கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியலையா? அதை கூட உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியல, அழுகிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நான் அழுக்கு அழுகவில்லை, நானும் ஜெயிதும் ஒன்றாக வந்தோம், ஆனால் அவருக்கு ஷஹீதுடைய பாக்கியம் கிடைச்சு, எனக்கு கிடைக்காம போயிடுச்சே என்று கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்ட துவா எப்படி கேட்டாங்க தெரியும்? அல்லாஹு மர்ஸுக்னி கத்லன், அல்லாஹு மர்ஸுக்னி ஷஹீதன் ஃபி சபீலிக வஃபாத்தன் ஃபி பல்தி நபிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு நீ ஷஹீத் என்கிற பதவியை ரிஸ்காகத்தா அப்படிங்க. அல்லாஹும்ம ரிஸ்க்னி, நமக்கு நல்ல உணவைத்தான் கேட்போமே. அவங்க கேட்கிற உணவு என்ன தெரியுமா? நான் கொல்லப்படணும் விரோதிகளால், என்னுடைய உடல் விரோதிகளால் சிதைக்கப்பட வேண்டும், அதனால் நான் மரணிக்க வேண்டும். அதோட இன்னொரு வார்த்தையை சேர்த்து கேட்டுட்டாங்க, உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் வசிக்கக்கூடிய இந்த மதீனாவில். இன்னொன்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை சிறப்புக்குரிய இடம் என்று சொன்னாலும் மதீனாவில், அது மஸ்ஜித் நபவியில, அந்த இடத்திலும் நான் ஷஹீதாக்கப்படும், அந்த இடத்துல தான் கொல்லப்படும் அப்படின்னா, அப்படின்னு அல்லாட்ட அன்னையிலிருந்து கேட்ட துவா. சில தோழர்கள் கூட கடைசி காலத்துல என்ன உமர் இப்படி கேட்டுட்டாரு, ஷஹீதாக்கப்படன்னு கேட்டது சரி, ஆனா ரெண்டு இடிக்குது. எந்த ரெண்டு இடிக்குது? அவரு ரசூலுல்லாஹ்வுடைய ஊராகிய மதீனாவுல, இன்னொன்னு எங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள, அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரிய இடம் என்று சொன்ன இடத்துல. இது சிரமம் இல்ல, ஏன் இஸ்லாமிய நாடு பறந்து விரிந்து வந்துருச்சு, இனிமே சண்டைன்னு சொன்ன மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, விரோதிகள் உள்ள வந்து மதீனா வந்து சண்டை போட முடியாது, இவர் எப்படி ஷஹீதாக்கப்படுவார் மதீனாவுல? அதுவும் கூட எங்கயா, மஸ்ஜித் நபவிக்குள்ள. சாத்தியம் இல்லாத ஒன்றை உமர் துவாவா கேட்கிறாரே அப்படிங்கிற மாதிரி தோழர்களுக்கு விடை தெரியாமல் இருந்ததா. வரலாற்றுல ஒரு நகைச்சுவை மாதிரி எழுதி கடைசியில் அந்த உருக்கமான செய்தியை அங்கு எழுதுறாங்க. இப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்க்கப்பட்ட உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இப்படியான துவா கேட்கிறாங்க. அப்பந்தான் தெரிஞ்சிச்சு உமர் கத்தாப் ஷஹீதாக்கப்பட்ட பிறகுதான் அந்த துவா அவங்க கேட்டது கபூலானது, அதற்கு விடையும் எங்களுக்கு அப்பொழுதுதான் கிடைச்சிச்சு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி கேட்ட பிறகு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஃபஜ்ர் தொழுகை நேரத்தில் அது முகீராவுடைய அடிமை உமர் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தொலை வைக்கிற வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான இடம் என்று சொன்ன இடத்துல அவர்கள் ஃபஜ்ருக்கு வரும்போது அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய உயிருக்கு ஊசலாடுற நேரம், ரெண்டு தோழர்களுடைய அந்த உதவியோடு தான் வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது கூட கேட்கறாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா, என்னை கொன்றது யார் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அமீர் பாருங்க, கொன்றது யாருன்னா பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுக்கு தானே கேட்டிருப்பாங்க. எதுக்கு கேட்டாங்க, கொன்றது யாருன்னு கேட்டவனே அவங்க சொல்றாங்க முகீராவுடைய அடிமை இந்த மாதிரி அப்படின்னு. அல்ஹம்துலில்லா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இது யாரால சாத்தியப்படும்? இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொள்றது யாரால முடியும்? இந்த உலகத்தை புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் முடியும். அதுல உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா பகலும், அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்துட்டான், அவர்களால் சிறப்பான இடம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஊரில், அதுவும் நான் விரோதியால் கொல்லப்பட்டிருக்கேன். அதான் அங்க வந்த ஒரு சஹாபி என்ன குத்தி இருந்தால் கூட எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்காது, நான் கொல்லப்பட்டது ஒரு விரோதியால், ஒரு யஹூதியினுடைய கைகூலியாக இருந்து கொன்றதனால் எனக்கு அந்த பதவி கிடைச்சது. அல்லாஹ்வுக்கே எல்லா பகலும். அது எந்த கஷ்டத்துல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்துல, உலகத்துல வாழ்ந்தா என்ன, செத்து போனா என்னன்னு நினைக்கிறாள் அலாம்தில்லாண்டாலும் சரி, அவரு இருக்கிறது ஒண்ணுதான், சாவறது ஒண்ணுதாங்களாம். இவங்க யாரு? உமர் கத்தாப் அவங்க கொல்லப்படும் போது, ஷஹீதாக்கப்படும் போது எந்த பதவியில இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய பதவி பாருங்க, அதிகாரம் எல்லாம் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் மாவட்டம் கிளை அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்துட்டாலும் அவனை காலும் தெரியல கையும் தெரியல, அவன் போடுற கூத்த பாக்கிறோம், எல்லாரும் என்கிட்ட தான் வந்து நிக்கணும், நான் தான், நான் சொல்றது கட்டுப்பட்டா இருக்கட்ட வெளியே போ. சும்மா சாதாரண ஒரு பஞ்சாயத்து போட்டு தேர்தல் நடக்கிற கூத்த பாக்கிறமா இல்லையா? அல்லாஹு அக்பர், ஒலில்லாஹில் ஹம்த், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா இந்த உலகத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அந்த தோழர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள், உலகத்தை தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்துறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு அதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு அராபி கிராமப்புற அரபி, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஹிஜ்ரத்துக்கு போனார், இப்படியான எல்லா ஜிஹாதிலையும் கலந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு அராபி, ஒரு கிராமப்புற அரபி, நசாய் என்கிற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கிராமப்புற அரபி இப்படிப்பட்டவர் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டார், ஹைபர் போர். அந்த போர்க்களத்தில் கலந்துட்டு அந்த போர்க்களத்தில் கிடைச்ச பொருள்களை கனிமத்துகளை பங்கிடுறதுக்கு முன்னாடி அவரு தன்னுடைய வாகனத்தை தன்னுடைய மிருகங்கள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டார். பொதுவா பாதியாக்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம், பாதியா பாதினா யார், அதாவது கிராமப்புற அரபிகள்னா யார், இந்த பகுதியில் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல, இங்க நீங்க பாத்துட்டு போய் பொது பெரும்பகுதி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அரபு நாடுகள்ல, இந்த பர்ருன்னு சொல்லக்கூடிய பாலைவனங்கள் சஹராக்கள்ல இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, ஆடு மாடு எல்லாம் வச்சிருப்பாங்க, மாடை விட ஒட்டகமும் ஆடும் அதிகமா வச்சிருப்பாங்க, அவர்களுக்கு வாகனமும் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி வாட்டர் டேங்க் உள்ள ஒரு பெரிய லாரி ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு வாகனம் இருக்கும், படிப்பறிவுலாம் இருக்காது, பியூர் அரபி பேசுவாங்க. அது மட்டுமல்ல அவங்க வந்து இந்த சந்திரன் கணக்கெல்லாம் ரொம்ப புள்ளி விவரமா சொல்லி போடுவாங்க, இன்னைக்கு நோம்பா நோம்பு இல்லையான்னு கரெக்டா சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏகப்பட்ட பெரிய பணக்காரர்கள், அதையெல்லாம் வித்தாலும் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனா சொந்த ஊடு மட்டும் இருக்க. இங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்களா, சவுதியில் அதிகமா இருப்பாங்க அவங்க, இந்த பழைய தொன்மையானவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க மூணு மாசம் இருப்பாங்க, அப்புறம் எங்க விவசாயி அந்த இதை கதிர அறுத்த உடனே அந்த பகுதியில் ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிட்டு அங்க போய் உட்காந்துக்குவாங்க, கூடாரம் போட்டு அங்க உட்காந்து அது அங்க உள்ள அதைத்தான் அவங்க அந்த மிருகங்கள் சாப்பிட்டுக்கிறோம், அது அவங்களுக்கு விவசாய பூமிக்காரனுக்கு அது உரமாவும் போயிடும், இதுக்கு உணவும் கிடைச்சு போகும். இவர்கள் கடை வீதிக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள ரொட்டியை வாங்கிட்டு போய் குபிசை வாங்கிட்டு போய் வச்சுக்கிடுவாங்க, நெருப்பில் அப்படியே காட்டு சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிடுவாங்க, யாராவது மீறி போலீஸ் வரைக்கும் உள்ள போனா முடிஞ்ச ஷூட் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு வகையான அந்த பழைய காலத்து தொன்மைகள் அவர்கிட்ட இருக்கு. இவர்கள் தான் இதே மாதிரி தான் அராபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த இவர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், வந்துட்டு அந்த கனிமத்து பொருளையும் பங்கு வைக்க முன்னாடி இந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார், போயிட்டு அந்த ஒட்டகத்தை தான் மேய்ச்சிட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்ப வர்றார். வந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு தோழர்கிட்ட கொடுத்தாங்க, வந்தானா கொடுத்துருங்க அவர்கிட்ட. அதே மாதிரி அந்த அராபி வந்தவன இருந்தாங்க, ஹாதா கிஸ்முன் கஸ்ஸமஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக், உங்களுக்கு என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்த பங்கு இருந்தாங்க அப்படிங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி தந்தானா அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி உள்ள வச்சுக்கிறோம்ல, அந்த தோழர் பாருங்க ஏன் எனக்கு தர வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு கேட்கிறாங்க, தந்தாங்க அப்படியா நான் இறை தூதர்கிட்ட போறேன், நேரம் போனாங்க, யார சொல்லலாம், நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்தது இதுக்கு தான் வந்தானா, இந்த கனிமத்து பொருளை பங்கு வச்சு எனக்கு தரணுங்கிறதுக்கா வந்தானா, நான் இந்த இஸ்லாத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா, உரிமையாக ஹோனா அஷார இல ஹல்கை, அவரு ஒரு அம்பு வச்சுக்கிட்டு அம்பு வச்சு காமிக்கிறார், இந்த அம்பு இங்கு எரியப்பட்டு நான் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படணும் அதுக்கு தான் வந்தேன் இஸ்லாத், அதனால் அதுகள் ஜென்ன சொர்க்கத்துக்கு போகணும், இந்த பங்களிப்புக்கெல்லாம் நான் வரையில அப்படின்னு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ உண்மை சொல்வனாக இருந்தால் அப்படி நடக்கட்டும் என்று அனுப்பி விட்டான். அடுத்து ஒரு போர்க்களத்தில் அந்த தோழர் கலந்து கொள்கிறார், அவர் எங்கு அடையாளமிட்டு காமித்தாரோ அந்த இடத்தில் அம்பு பாய்ந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்து கேட்கிறாங்க, சாத்தியப்படும் வாழ்க்கை உலகமே சதா என்று இருக்கக்கூடிய யாருக்காவது இப்படியான ஒரு எண்ணம் வருமா, அன்றொரு நாள் என்னிடத்தில் கேட்டாரா இங்கு கொல்லப்பட்டு இந்த இடத்தில் அம்பு பாய்ந்து கொல்லப்பட்டு நான் ஷஹீதாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும் என்று கேட்டாரே அவர் தானா, இவர் தான் அவரா அப்படின்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நாம் ஆமா என்று மற்ற தோழர்லாம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்னு கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஹாதா அப்துக கரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக குத்தில ஷஹீதன் வ அன அலைஹி ஷஹீதுன் அப்படின்றாங்க, அல்லாஹுவே இவர் உன்னுடைய அடிமை, இவர் ஹிஜ்ரத் தந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையிலே உனக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், எனவே அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அல்லாஹ்வே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாக்கு தொலை வைக்கும் இப்படி ஒரு துஆ கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இது தோழர்களால் சாத்தியப்படுகிறது. ஏன்? உலகத்தை புரிஞ்சுக்கிட்டான். என்ன உலகம்? இன்னைக்கு இல்ல நாளைக்கு மூத்தா போறதுதான். அது எப்படி மூத்தா போனோம்? ஷஹீதாக மூத்தா போவோம். அப்பதான் எனக்கு இறைவள்ளத்துல மூத்தே இல்லாத ஒரு காலம், மூத்தே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை அடைவதற்கு இந்த முயற்சிகள். ஆக அன்பான சகோதரர்கள், இப்படி தோழர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கிறோம். எல்லா தோழர்களும் இப்படிப்பட்டவர்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட உஸ்மான். அந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப இலகிய மனசு உள்ளவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைபர் போருக்கு நிதிகளை கொண்டு வாருங்கள், நிதிகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே நிதி நதி மாறி வந்து கொட்டுது. அது உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பங்களிப்பு கூடுதலா இருக்கு. நிறைய பொருள்களை வந்து கொடுக்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து. அப்பந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உஸ்மான், உஸ்மானே, இதற்கு பிறகு நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அட்வான்ஸா மன்னிச்சுட்டா அப்படின்னாங்க. அல்லாஹ், இது எதுக்கு அனுமதி? இனிமே பாவம் செய்யுங்க அனுமதியா? அதற்கு பிறகு இப்படி சொன்ன பிறகு அப்படியா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சா? அப்ப நான் எது வேணாலும் செய்யலாம், இனிமே எதுவுமே செய்ய தேவையில்லை, நன்மையும் செய்ய தேவையில்லை, தீமையிலும் செஞ்சுக்கலாம். ஏன் கது கஃபர்த்து, கது கது என்ற வார்த்தையை போட்டு சொல்றாங்க. திட்டமாக இனிமே உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இதற்கு பிறகு மா வர்ற பேத ஹாதா, இதற்கு பிறகு என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்படி சொன்ன பிறகு இன்னும் கூடுதலான நிதி அதுக்கு பிறகு வந்து கொடுக்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நன்றி சொல்லு விதமாக. இதற்கு பிறகு இதை விட வேற என்ன இன்பம் எனக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் யாரால முடியும்? இந்த மாதிரியான சாதனைகளும் அதே மாதிரி ஏற்படக்கூடிய சோதனைகளை எல்லாம் சாதனை படைக்கிற மாதிரி, போதனை படைக்கிற மாதிரி ஆக்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் வேண்டுமானால் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு இந்த உலகத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம். இது அழிஞ்சு போற உலகம். இந்த உலகம் இன்பம் அல்ல, நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் வாழும்போது வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன சொன்னாங்க? நான் இந்த சிறைக்கு போவதை கூடுதலாக நேசிக்கிறேன், அதிகம் அதிகம் நேசிக்கிறேன், எனக்கு அது பெரிய இது. இங்க அந்த ஜுலேஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, வரலாற்று ஜுலேஹா என்றுதான் சொல்றாங்க. அவளுக்கு பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது இல்ல, சில விதாயா உன்னையாயில கூட அந்த பெண்மணி ஜுலேஹா என்று சொல்றாங்க. அப்ப அவளுடைய அந்த அசிங்கத்தில் நான் மாட்டிக்கொள்வதை விட எனக்கு எது சிறந்தது? இந்த ஒரு சோதனை வரும் பொழுது அதே எனக்கு சிறந்தது. இப்படி ஒரு மனிதன் தெரிவு செய்ய, இன்பமான வாழ்க்கை வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதே தேடி வந்துச்சு. அரசாங்கத்துல ஒரு உணவுத்துறையே கையில வந்துச்சு, வாங்கிக்கிட்டாங்களா இல்லையா? ஆனா உலகமே வேண்டாம் என்று சாமியார போறது இஸ்லாம் சொல்லல. அது யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த உலகத்துல இப்படி இருந்தா அப்ப சாமியாரா போனா தான் முடியும். சாமியார போறவங்க சுகத்தா இருக்கிறாங்க, அதல்ல இங்க நோக்கம். ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை துறவரத்தில் ஆதரிக்க இல்லை. அதே சமயம் உலகத்தில் இருந்தா வரக்கூடிய இன்பங்கள், ஹலாலா இருக்கக்கூடிய இன்பங்களை நல்ல சுவையுங்கள். அதில் இருந்து உங்களுடைய ஈமான் அதிகரிக்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். உஸ்மான் மாதிரி ரலி அல்லாஹு அன்ஹு, அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நோன்பு திறக்க உட்கார்ந்து இருக்காங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு அன்ஹு. அப்ப உட்கார்ந்து இருக்கும் போது திறக்க, நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அழுகிறாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலி அல்லாஹு. அழுகண்டா சாதாரண அழுகை அல்ல. தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அது ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் நோன்பு திறக்கும் போது ஒரு ஃபரஹ், ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம் என்று சொன்னால் நோன்பு திறக்கிற நேரம். அங்க போய் அழுதுகிட்டு இருக்கிறீங்களே அப்துல் ரஹ்மான், நினைத்து பார்க்கிறேன், சிறந்தவராக நான் கருதுகிறேன். அவர் இந்த உலகத்தை விட்டு மிக விரைவாக சென்று விட்டார், அதனால இந்நான் இன்னும் உலகத்திலே இருந்து உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் சுவைத்து சுவைத்து எனக்கு மறுமையில இன்பங்கள் கிடைக்காமல் போயிருமோ என்று கவலைப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். எந்த அப்துல் ரஹ்மான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷரா. சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் நாங்க நமக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா சொர்க்கம் போவோம் சொல்லி? நம்முடைய நிலைமை என்னன்னு தெரியாது. நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், எவ்வளவு இந்த உலகத்தில் எச்சரிக்கையா வாழணும், இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் முள்ள நடக்கிற மாதிரி நடக்கணுமா இல்லையா? இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பங்களை அனுபவிக்கிறேங்கிற பெயரால் பாவமான காரியத்திலும் ஈடுபட்டு நம்மை நாம் அழித்துக் கொள்றதுக்கு, நம்முடைய ஈமானை பறிகொடுக்கிறதுக்கு, ஈமானை விலை கொடுக்கிற அளவுக்கு நம்ம ஆயிடக்கூடாது பாருங்க. ஆக அப்படி ஆகாமல் இருக்க வேண்டுமானால் இதற்கு தீர்வு உலகத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும். இன்னும் இது சம்பந்தமாக நீங்கள் இன்னும் குர்ஆனை தேடி பாருங்கள். குர்ஆன்ல இந்த துனியாவுடைய விஷயங்களா பற்றி அல்லாஹ் குர்ஆன் நிறைய சொல்றான், எடுத்துக்காட்டுகள் நிறைய தர்றான். சூரத்து சபாவை படித்து பாருங்கள், 34வது அத்தியாயம். வாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்களுக்கு அதிகமா சாத்தியப்படும், அதனால நம்பரை குறிச்சு வச்சிருக்கீங்க. சூரத்து சபாவை படித்து பாருங்க, முழுமையா படிங்க. அதுல ஏற்பட்ட அந்த சோதனை, அதுக்கு நேரம் இல்லை நமக்கு. அதுல ஏற்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைக்கு அவங்க மாறா நடந்ததனால் ஏற்பட்ட சோதனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து சபால சபாங்கிறது இங்கதான் யமன் பக்கத்துல சன்ஆ, யமனுடைய தலைநகரம் சன்ஆ. இன்னைக்கு சன்ஆ தான் பெரும்பிற உலமாக்கள் அங்க வந்திருக்கிறாங்க. பிலோகுல் மராமுடைய விரிவுரை ஆசிரியர் கூட சுபுல் சலாம் அங்க சன்ஆவை சார்ந்தவர் தான். இப்படி பெரும்பிற அறிஞர்கள் வந்திருக்காங்க சன்ஆ. அது இருந்து 3 மைல் தூரத்துல போயிட்டான்னு சொன்னா சபா என்று சொல்லக்கூடிய ஊர் இன்னும் இருக்கிறாங்க, சபாங்கிற பகுதியில மக்கள். அந்த ஊர் எப்படி அழிக்கப்பட்டது, அதை வச்சே ஒரு சூறாவால இறக்கியிருக்கான். சூரத்து சபா 34வது அத்தியாயம் படிச்சு பாருங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைய சிறப்பா சொல்றான். அந்த ஊருக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ஊரு நிலைமை, அதை எப்படி தலைகளை மாத்திட்டான். தப்சீரோட படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊரை பற்றிய வரலாறு எழுதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். சொருக்க உலகத்திலே ஒரு சொருக்கம் இருக்குது என்று சொன்னால் அந்த காலத்து சபா தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆனால் அவர்கள் மாறு செய்ததால் ஏற்பட்ட அந்த உலகத்தை அப்படியே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஈமான் எல்லாம் இழக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு அழிக்கப்பட்டு விட்டார். அப்படிப்பட்ட சோதனைகள் வராமல் காப்பாற்றப்பட வேண்டுமானால் உலகத்தை நாம் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். மறுமையில் நமக்கு இன்பமான ஒரு பரிசு எல்லாம் தர காத்திருக்கோம். அந்த பரிசை நாங்கள் அடைவதற்கு போட்டி போடுங்கள், புஸ்தத்துக்குள் ஹைராத் முந்திக் கொள்ளுங்கள் நன்மைக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய எந்த சோதனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட இதோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது மார்க்கத்துக்கு முரணுவதுதான் அந்த சோதனையை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஏன் அல்லாஹுக்காக ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு கண்டிப்பாக நன்மை தருவான். எந்த சோதனையின் பொறுமையா இருந்தால் அதுக்கு நன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவைகளை எல்லாம் நாம் சாதனை படைக்கக்கூடிய நல்ல அடியார்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில், சிறப்பான நேரத்தில் நாம் எல்லாம் பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துவாவை கபூல் செய்யட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.